கிறிஸ்தவர்கள் மிகவும் அன்பாக மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றெடுக்கிற மற்றொரு வாய்ப்பு. கடந்த வாரத்தில் எளிதான ஒரு பாடத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற 4வது பாடம். அப்ப அந்த பாடத்தின் தலைப்பு நீங்கள் நினைவு வை. அப்போ இந்த பாடம் எந்த காரியத்தை பற்றி அங்க பிரதர் ரசூல் இதுல பேசியிருக்கிறார் என்றால், முன்குறிக்கப்பட்டிருக்கிற புது சிருஷ்டி. அதாவது தேவன் இந்த புது சிருஷ்டிக்க ஜனங்களை உலக தோற்றத்துக்கு முன்னிருந்தே முன்குறிச்சு அவர்களை தேர்ந்தெடுத்து வழி நடத்திட்டு வருகிறார் என்கிற இந்த ஒரு சத்தியம். அதாவது இந்த 144,000 பேருக்கான இந்த ஒரு அழைப்புல, இந்த ஒரு புது சிருஷ்டிக்கான ஒரு வாய்ப்புல வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்துட்டே முன்குறிச்சு தெரிந்து கொண்டு வழி நடத்திட்டு வரார். அப்போ இந்த ஒரு டாக்ட்ரின், இந்த ஒரு உபதேசம் போன வாரத்தில் நம்ம பார்க்கும் போது சில முக்கியமான கருத்துக்களை நம்ம தியானிச்சோம். என்னன்னா, பொதுவாக இந்த ஒரு உபதேசத்தை உலக ஜனங்கள், மற உலக ஜனங்கள் அல்ல, நம்ம யாரை சொல்லலாம் என்றால் பெயர் சபைகள், பெயர் கிறிஸ்தவர்கள், நாமினல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வேதத்தை அறிந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இந்த ஒரு உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது ரொம்பவுமே குறைவு. என்னன்னா, 144,000 பேரை தான் தேவன், அதுவும் உலக தோற்றத்துக்கு முன்னாலே முன்குறிச்சு அவங்களே அவர் தெரிந்து கொண்டார்னா இது என்னது, இது எப்படி இந்த உபதேசம், அதுல ஒரு ஏதோ ஒரு அநீதி தேவன் நடப்பிக்கிறதா அவர்கள் உணர்கிறாங்க. ஆனா நாம பார்த்தோம் அப்படி அல்ல, வேதத்துல இருக்கிற உபதேசங்கள்ல மிகவும் முக்கியமான உபதேசம் இந்த 144,000 பேரை தேவன் உலகத்துக்கு முன் உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்துட்டு தெரிந்து கொண்டு அவங்களை வழி நடத்துகிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இந்த தெரிந்து கொள்ளுதல்ல, எலெக்ஷன் வார்த்தைக்கு நான் தெரிந்து கொள்ளுதல் தமிழ் வார்த்தையை பயன்படுத்துறேன், நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த புது சிருஷ்டிகளை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லும் போது, இந்த தெரிந்து கொள்ளுதலில், அதாவது இந்த எலெக்ஷன்ல பார்க்கும் போது, கிருபை மாத்திரம் தேவன் பிரயோகிக்கிறது இல்ல, மாறாக நீதியும் கூட அவர் பிரயோகிக்கிறார். அவர் நீதியை கூட அவர் அப்ளை பண்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தெரிந்து கொள்ளுதல்ல எந்த ஒரு அநீதியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது எப்படி நம்ம உணர்த்தணும் அப்படின்னா, ஒரு தேசத்துல ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு 300 பேரை தான் அவங்க எலெக்ட் பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 300 பேரை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் தேர்ந்தெடுக்கப்படாத மற்ற ஜனங்களுக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்துறது இல்ல. மாறாக 300 பேரை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிறது மற்ற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தான் உண்டு பண்ணுது. எப்படின்னா, அந்த 300 பேரை தேர்ந்தெடுக்கிறது யாருக்காக பார்க்கிறோம், தேர்ந்தெடுக்கப்படாத மற்ற ஜனங்களை வழி நடத்துறதுக்காக. அது போலதான் இந்த புது சிருஷ்டியினுடைய தேர்ந்தெடுத்தலும். அப்போ தேவன் இவர்களை மாத்திரம் உலக தோற்றத்துக்கு முன்னால முன்குறிச்சு தேர்ந்தெடுத்து தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லும் போது, அதுல அநீதி இல்ல, அதுல ஒரு நீதி தான் இருக்குது இல்லைங்களா, அப்படி நாம பார்ப்போம். அப்போ ரொம்ப முக்கியமா நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்த தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் 144,000 இல்ல, 144,000 பேருக்காக உலக தோற்றத்துக்கு முன்னால தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்களுக்கு மத்தியில ரெண்டு வகுப்பார். எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த ஒரு இலக்கு, அந்த ஒரு பரிசு, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிப்பது கிடையாது, மாறாக தவற விட்டுறாங்க இல்லைங்களா. நம்ம பார்க்கணும், அதுல ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிறு எண்ணிக்கை. இவர்கள் பரிசை மாத்திரம் தவற விடுறவங்க கிடையாது, எதை கூட தவற விட்டுறாங்க, ஜீவனையே தவற விட்டுறாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறு எண்ணிக்கை ஜீவனையே மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள்ளாக செல்லக்கூடிய ஜனங்கள். அப்ப இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள சில பேர் போயிடுறாங்க, இந்த அழைப்புல தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் தெரிஞ்சு கொண்டு அவங்களை இந்த பூமியில வழி நடத்திட்டு இருந்தார். ஆனாலும் அவங்க எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அதை அடையாமல் இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடுறாங்க, அதன் மூலம் அவங்களுடைய ஜீவனையே இழந்து போயிடுறாங்க. அப்போ இவங்கள் தங்களுடைய ஜீவனை இந்த மாதிரி இழந்து போகிறதுக்கு நம்ம ரெண்டு காரணம் பார்த்தோம். ஒரு காரணம் என்னன்னா, அப்போஸ்தல் பவுல் ரொம்ப தெளிவா சொல்லும் பொழுது எபிரேயர் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல சொல்லியிருந்தார். என்னன்னா, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும், அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவை ஒரு மனுஷன் அடைந்து தேவனுடைய ஈவு, அவருடைய வழிநடத்தல், அவருடைய பாதுகாப்பு, இவைகளை எல்லாம் உணர்ந்த ஒரு புது சிருஷ்டியா வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு மனப்பூர்வமாக இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் ஏதாயினும் செஞ்சா அவங்களை என்ன ஆயிடுறாங்க, இந்த மாதிரி இரண்டாம் மரணத்துக்கு போயிடுறாங்க. ரொம்ப கிளியர், ரொம்ப தெளிவா தேவனுடைய சத்தியம் சொல்லு. என்னன்னா, சத்தியத்தை அறிஞ்சதுக்கு பிரகாரம், அறிஞ்சதுக்கு பிறகு மனப்பூர்வமாக என்ன செஞ்சா, இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அப்போ இரண்டாம் மரணத்துக்கு போகிறாங்க சிலர், அதுல ஒரு முதல் காரணம் என்னன்னா மனப்பூர்வமா பாவம் செஞ்சு போயிடுறாங்க. அந்த பாவங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு போன கிளாஸ் நம்ம டீட்டெயிலா சில வசனங்கள் பார்த்தோம், அது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா அது நமக்கு வந்துட்டு ஒரு எச்சரிப்புக்கு காரணம், எச்சரிப்பு. ஏனென்றால் நாம் இன்னைக்கு அந்த ஒரு அழைப்புல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஒரு அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள போறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, சத்தியம் அறிகிற சத்தியம் அறிவுக்குள்ளாக வந்துட்டு அதுக்கப்புறம் மனப்பூர்வமா வில்ஃபுல் சின்ஸ் அன்டு செகண்ட் டெத் இல்லைங்களா, இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யறாங்க மரணம். இன்னொரு காரணம் பார்த்தோம், இன்னொரு காரணம் சொன்னோம், இரண்டாம் மரணத்துக்கு தான் போறவங்க இன்னொரு காரணத்தினால இரண்டாம் மரணத்துக்கு போறாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பாவம் சொன்னாங்க அவங்களை பத்திட்டு அப்போஸ்தல் பவுல் 10 இவரையர்ல பேசியிருக்கிறதா நம்ம சொன்னோம். என்ன காரணம், கரெக்டா, அதாவது இவர்களும் சத்தியத்தை அறிவை அடைந்த பிறகு பாவம் எல்லாம் ஒண்ணு செய்யறதில்ல. மாறாங்க என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் ஒரு 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 வாழ்க்கையில ஒரு முறை குமாரனுடைய ரத்தத்தினால பெற்றுக்கொண்ட அந்த கிருபை இரக்கம் நீதி இதன் மூலம் சத்தியத்தின் அறிவுக்குள்ள வந்துட்டு, ஆனா திடீர்னு அந்த சத்திய வெளிச்சத்தை அந்த விசுவாசத்தை விட்டு என்ன ஆயிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. என்ன காரணமோ எந்த ஏது காரணமோ தெரியல, ஆனா இவர்கள் ஒரு பெரிய பாவமெல்லாம் எதுவும் செய்யறதில்ல, ஆனா ஜஸ்ட் என்ன பண்றாங்களாமா, போயிட்டு இருந்த இறுக்கமான பாதையை டக்குன்னு கட் பண்ணிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, அந்த விசுவாசத்தை விட்டுட்டு டமால்னு விலகி போயிட்டாங்க. என்ன காரணம் வேணா இருக்கலாம், ஆனா அவர்கள் பாவம் செய்யறதில்ல கண்டிப்பா. ஆனா இவங்க செய்யற விஷயம் என்னதான், பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை மறுதளிச்சிடுறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து மரிச்சது ஒரு விசேஷமான காரணத்துக்கு இல்ல, அந்த ஈடுபடியில எந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது இல்லைங்களா, அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களை தான் இந்த மாதிரி இந்த அழைப்பை திடீர்னு என்ன பண்ண முடியும், உதாசீனப்படுத்த முடியும். சோ அப்படி கூட சிலர் போயிட்டு என்ன ஆயிடுறாங்க, அந்த எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அதை வந்து அடையாமல் ஜீவனை இழந்து இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடுறாங்க. இரண்டாவது ஒரு வகுப்பார் பார்ப்போம், என்னது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு மத்தியில அந்த பரிசை இழந்து போறவங்க. இவர்கள் பரிசை மாத்திரம் தான் இழந்து போறாங்க, ஆனா ஜீவனை காத்துக் கொள்ளுங்க. யார் என்று சொல்லும் பொழுது திரள் கூட்டத்தினர். அப்ப திரள் கூட்டத்தினர் எப்படி இழந்து போறாங்க அந்த வாய்ப்பை அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நாம சொன்னோம் சின்ன சின்ன அவங்களுடைய அங்கில சின்ன சின்ன கரைகள், சின்ன சின்ன சுருக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனக்குறைவா இருந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல தேவன்கிட்ட உண்மை காமிக்கிறதுக்கு தவறிடுறாங்க. ஏன் தவறிட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு உலகத்தின் கவலை அவங்களை ஆட்கொண்டது நம்ம பார்த்தோம் சரிங்களா. ரொம்ப முக்கியமா ஒரு பாயிண்ட் அழகா சொல்லிடும் போது பார்த்தோம், இவர்கள் மரணத்துக்கு பயந்திருக்கிறாங்க. என்ன மரணம் பார்க்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்காக அவருடைய குமாரனுக்காக அவர்கள் கொடுத்துட்ட சத்தியத்திற்காக, சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, இந்த சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய வைராகியம் உள்ள சாட்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமா மறிக்கக்கூடிய அந்த பலியின் ஜீவியத்துக்கு என்ன ஆயிடுறாங்க, அவங்க பயந்துடுறாங்க. அப்ப அந்த பலியின் ஜீவியத்தை பரிபூர்ணமா தேவனுடைய பார்வையில் அவங்க நிறைவேற்ற தவறி கொஞ்சம் கம்மிவாயிடுறாங்க. அப்புறம் அந்த பலியை செலுத்தும் போது அவங்க செலுத்துற விதம் தேவனுக்கு பிரியமா இல்லை. இந்த ரொம்ப சபையும் திரள் கூட்டமும் ஒரே பலிதான் செலுத்துறாங்க, ஆனா டிஃபரன்ஸ் எதுல, வித்தியாசம் எதுல அப்படின்னா, ரெண்டு பேரும் பலியை செலுத்தக்கூடிய விதம், அந்த விதம் என்ன அப்படின்னா, சபை உற்சாகமானதோட தாங்களாகவே தேவன் கேட்காத பொழுது மனமுவந்து தங்களுடைய ஜீவனை பலியாக கொடுக்கறாங்க. ஆனா திரள் கூட்டம் பயந்துட்டு கொஞ்சம் தங்களிட்ட வச்சுட்டு அப்புறம் தேவன் அவங்களை கட்டாயப்படுத்தும் போது உபத்திரவத்துக்குள்ள போய் ஒரு அரை மனசோட அப்படி செய்யறாங்க. அது வந்துட்டு தேவன் அங்க விரும்புறது இல்லைங்களா, அதனால அந்த ஒரு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது பாக்க. அப்ப இப்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னாடி இந்த புது சிருஷ்டிகளா ஆவதற்கு தேவன் தெரிந்து கொண்டவர்கள்ல ரெண்டு வகுப்பார் தெரிந்து கொள்ளப்பட்ட காரணத்தை அடையாமல் போகிறாங்க நாம பார்த்தோம் சரிங்களா. இதோட நம்ம போன வாரம் நிறுத்தியிருந்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த தெரிந்து கொள்ளுதல் எப்போ நடக்குது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்கு பின்னால இல்லைங்களா. இந்த புது சிருஷ்டினுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்ப நடக்குது, கிறிஸ்து இயேசுக்கு பின்னால சுவிசேஷ யுகத்துல. ஆனா இவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இதற்கு முன்னால அதாவது கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னால நடந்த சில தெரிந்தெடுத்தலை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி சில இல்ல, எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னால தேவன் சில ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்டுதல் எப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமா அந்த எலெக்ஷனுக்கும் நம்மளுடைய எலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். யாரை வந்துட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னால தெரிந்து கொண்டார்? அநேகரை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம், சாரால், ஆகார், ஈசாக், இஸ்மாயில் இல்லைங்களா, அப்புறம் யாக்கூப், ஏசா, இவர்கள் எல்லாம் எங்க தெரிந்து கொண்டார்? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான் இவங்களும் சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே கூட சில எலெக்ஷன்ஸ் தேவன் பண்ணியிருக்கிறார், சில பேர் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் சரிங்களா. ஆனா நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் என்னன்னா, அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் அவங்களுடைய எலெக்ஷனுக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் நம்முடைய எலெக்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி புரிஞ்சுக்கொள்றதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால சுவிசேஷ யுகத்துல அழைக்கப்பட்டிருக்கிற அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இந்த புது சிருஷ்டிகளை குறித்து பார்க்கும் போது ஒரு வசனம் நாம படிக்கலாம். எபேசியர் 4:4.
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல.
பாருங்க, இவர்கள் எவ்வளவு நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒரே நம்பிக்கை. 144,000 பேரு புது சிருஷ்டிகள். இந்த புது சிருஷ்டிகளா அழைக்கப்பட்டிருக்கிறவங்க எவ்வளவு நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்லுங்களா, இவங்களை தேவன் தெரிந்து கொள்ளுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம் இருக்குது. பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த புது சிருஷ்டி தேவன் தெரிந்து கொள்வதற்கு அல்லது இவங்களை எலக்ட் பண்றதுக்கு ஒரே நோக்கம் தான் தேவன் வச்சிருக்கிறார், ஒரே காரணம் வச்சிருக்கிறார். அதன் மூலம் நமக்கு கூட அந்த ஒரே நம்பிக்கை தான் இருக்குது. என்ன சொல்ல முடியுங்களா, எதுக்கு தேவன் புது சிருஷ்டி 144,000 பேரை இந்த பூமி, கரெக்ட் கரெக்ட், இயேசு கிறிஸ்துவோட 1000 வருடத்துல அவரோடு கூட ஆளுகை, அந்த ஆளுகை யுகா யுகத்துக்கு அப்புறம் கூட தேவன் நினைத்தா என்ன பண்ணுவார், நம்ம கைகளிலே அவங்க கொடுப்பார் இல்லைங்களா. அப்போ கிறிஸ்து இயேசுவோடு ஆளுகை பண்ணி இந்த உலகத்தை சீர்படுத்தணும், உலக சின்னங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரணும், பரிபூர்ணப்படுத்தணும் இந்த 1000 வருடம் வரைக்கும், அதற்கு பின்பாக கூட இல்லைங்களா. இதுதான் புது சிருஷ்டிகள தேவன் தெரிந்து கொள்கிறதுக்கான ஒரே நோக்கம். ஆனா நாம பார்க்கும் போது என்ன வித்தியாசம் தெரியுங்களா, இந்த கிறிஸ்து இயேசுக்கு முன்னால தேவன் யார் யார் எல்லாம் தெரிந்து கொண்டாரோ, யார் யார் எல்லாம் எலக்ட் பண்ணாரோ, அவங்களையெல்லாம் ஒரே நோக்கத்துக்காக எலக்ட் பண்ணல, ஒருவொருத்தரையும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா, இதுதான் வித்தியாசம். இங்க பார்க்கும் போது நம்மளுடைய விஷயத்தை பார்க்கும் போது 144,000 பேர்னா அவங்களோட திரள் கூட்டமும் சேர்றாங்க, ஏன்னா திரள் கூட்டமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே. இவர்கள் எல்லாத்தையும் தேவன் தெரிந்து கொண்டார்னா ஒரே நோக்கம் தான், என்னன்னா கிறிஸ்துவோடு கூட இவங்க என்ன ஆகணும், ஆளுகை செய்யும் இல்லைங்களா, அவருடைய அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். இதுதான் அவருடைய நோக்கம். அப்படி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதன் மூலம் அவருடைய மகிமையே தரிச்சுக்கொள்ளும், அவருடைய மகிமையே தரிச்சுக்கொள்ளும் போது அவரோடு கூடவே ஆளுகை செய்யணும். ஒரே நோக்கம், ஒரே பர்பஸ் தான் இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் புது சிருஷ்டிகளை தெரிந்து கொள்வதற்கு. ஆனா நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னால பார்க்கும் போது தேவன் அநேகரை தெரிந்து கொண்டாரு, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு ஒரு நீதிமான்கள் இல்லாட்டி விசேஷமான கேரக்டர்ஸ் நிறைய பேரை தேவன் தெரிந்து கொண்டாரு. இவர்களை தெரிந்து கொள்ளும் போது ஒரே ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ள, மாறாக ஒருவொருத்தரையும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உதாரணமா ஆபிரகாம தேவன் எதற்கு தெரிந்து கொண்டார், இப்ப நிழலும் பொருளும் தான் இந்த சப்ஜெக்ட்ல நிறைய பார்க்க போறோம். அப்ப ஆபிரகாம தேவன் தெரிந்து கொண்டாரு இதே பாவசந்ததியிலிருந்து, எந்த நோக்கம்னா ஒரு நோக்கம் தரிச்சு தேவன் என்ன தெரியுங்களா, ஆபிரகாம தேவனுக்கு ஒரு நிழலா அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும். புரியுதுங்களா விஷயம், தேவன் எதற்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டாருன்னா, ஆபிரகாம் யாருக்கு நிழல், பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன், நினைச்சு பாரு, பிதாவாகிய தேவனுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நிழலா இருக்கணும் யாரு, புரியுதுங்களா, தேவனுடைய திட்டத்துல பிதாவாகிய தேவனை அவர் ரெப்ரசென்ட் பண்ணணும் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய பேச்சுல, அவருடைய செய்கையில. இதுக்கு தேவன் இந்த கேரக்டருக்கு ஒரு மனுஷனை தேடும் போது தேவன் கண்ணில் யார் மாட்டுறான், ஆபிரகாம், ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கிறார். அப்படிங்க போது என்ன நோக்கம்னா, அவரு தேவனுக்கு ஒரு நிழலான ஒரு வாழ்க்கைய பூமியில வாழணும். உதாரணத்துக்கு சாராள், ஆபிரகாமினுடைய முதல் மனைவி, இவங்கள எந்த நோக்கத்துக்காக தேவன் கூப்பிட்டார் பாருங்க, சாராள் கூட தேவனுக்கு நிழலா இருக்கணும்னு தேவன் அழைச்சாரா இல்ல இல்லைங்களா. சாராள் எதுக்காக என்ன நோக்கத்துக்காக அழைச்சார் அப்படின்னா, சாராள் எதுக்கு நிழலா இருக்கிறான், உடன்படிக்கை சாரால் சபைக்கு இல்ல, சபைக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு காரணம் சொல்லணும். சாரால் எப்படி சபைக்குன்னு நீங்க சொல்றீங்க, சும்மா சொல்லக்கூடாது, அப்ப நம்ம யோசிச்சுதான் சொல்லணும் இல்லைங்களா. அப்ப சாரால் மூன்று உடன்படிக்கைகள் சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆபிரகாம் பிதாவாகிய தேவன் தான், பிதாவாகிய தேவன் உண்டு பண்ணின மூன்று உடன்படிக்கைகளுக்கும் ஆபிரகாமினுடைய மூன்று மனைவிகள் நிழல். சாரால் எதுக்கு நிழலா இருந்தாங்கன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கை இல்லாட்டி வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அவங்க நிழல். இந்த ஒரு உடன்படிக்கைக்கு அவங்க நிழலா இருந்தா போதும். இந்த உடன்படிக்கை ரொம்ப நாளு, இந்த உடன்படிக்கையின் மூலம் சொல்லப்பட்ட சுதந்திரர் வரல. அப்படின்னா சாரால் அவங்க லைஃப்ல என்ன காமிக்கணும்னா, ரொம்ப நாளைக்கு அவங்க என்னவா இருந்தா போதும், மலடியா இருந்தா போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், யாருக்கு யாருக்கு சொல்லணும், யாருடைய லைஃப் முக்கியம். சாரால் விஷயத்துல தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க கொஞ்ச காலம் 100 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, மலடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் யாருக்கு நிழலா, எதற்கு நிழலா இருக்க போறீங்கன்னா, அந்த ஆபிரகாம் கிட்ட பண்ணினா உடன்படிக்கைக்கு நிழலா இருக்க போறீங்க. அந்த உடன்படிக்கைக்கு கீழே சொல்லப்பட்ட அந்த சுதந்திரர் கிறிஸ்து அவர் வரமாட்டார். ஆரம்பத்துல கொஞ்ச நாள் ஆகும். அப்போ சாரால் இந்த மாதிரி இருக்கணும், அதுக்காக யாரை தேர்ந்து கொண்டார் தேவன், சாரா. இப்போ ஹாகர் இரண்டாம் மனைவி, அவங்கள தேவன் செலக்ட் பண்றதுக்கு தெரிந்து கொள்வதற்கு என்ன நோக்கம் அப்படின்னா, அவங்க நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு நிழல். அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே யார் இருந்தாங்கன்னா, மாம்ச இஸ்ரவேலர் அடிமைத்தனத்துக்குள்ள. அது போல ஆகார் அடிமை பெண், அவங்களுக்கு பிறக்கிற பையன் வந்துட்டு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர், ஆனா சுதந்திரர் ஆக மாட்டாங்க இல்லைங்களா. இதுதான் விஷயம். அப்ப நம்ம பார்க்கிறோம் ஈசாக். ஈசாக்கு தேவன் எதற்கு தெரிந்தெடுக்கணும், ஒரு பர்பஸ். அவர் யாருக்கு அடையாளமா இருக்கணும், இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா, தேவன் ஒரு ஒருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறார், ஆனா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு ஒருத்தரையும் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாரையும் ஒரே பர்பஸ்க்கு இல்ல. ஆனா சுவிசேஷத்துல சபை அப்படி இல்ல, எல்லாருமே இருக்கு, ஒரே நம்பிக்கை, ஒரே பர்பஸ், அவ்வளவுதான். எல்லா கிறிஸ்து இயேசுவின் படி வாழணும், அவருடைய சாயலுக்கு போகணும், அவருடைய மகிமை தரிச்சுக்கொள்ளணும், அவரோடு கூட ஆளுகை போகணும். ஆனா இங்க பார்க்கும்போது அப்படி இல்லை. ஆபிரகாம் ஒரு நோக்கத்துக்கு, சாரால் ஒரு நோக்கத்துக்கு, ஹாகார் ஒரு நோக்கத்துக்கு, ஈசாக்கு ஒரு நோக்கம். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கும், அதே சமயத்தில் ரெபெக்கா சபைக்கு அடையாளமா இருக்கும். பாருங்க, அப்போ ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை டிஃபர் ஆகுது, வித்தியாசமா இருக்கு. இப்ப எலியேசர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு இல்லைங்களா. அப்போ பழைய ஏற்பாட்டுல காலத்துல கிறிஸ்துவ இயேசுக்கு முன்னால தேவன் அநேகரை தெரிந்து கொண்டார், ஆனா எல்லாரையும் ஒரே நோக்கத்துக்காக இல்ல, ஒரு ஒருத்தரையும் தனித்தனி நோக்கத்திற்காக. இப்படி அவங்க தேவன் இவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா, அந்த தெரிந்து கொள்வதனால இவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலத்துல எதுவும் விசேஷமான ஆசீர்வாதங்கள் இல்ல. மாறாக தேவன் இவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு நிழலான வாழ்க்கையை வாழும் போது இவங்க எந்தெந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த நோக்கம்ல என்ன தெரியுங்களா, தேவனுடைய திட்டம் வெளிப்படணும் சரிங்களா. அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு இசைந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். உதாரணமா ஆபிரகாம தேவன் தனக்கு நிழலா இருக்கணும்னு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு எந்த அளவுக்கு இசைந்த மாதிரி வாழ்க்கையை ஆபிரகாம் வாழ்ந்து காட்டுறாரோ அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸ்ஸிங் தேவன் கொடுத்திருந்தார். புரியுதுங்களா. அவங்க அவங்க எந்த எந்த நிலைக்காக எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நிழலா அழைக்கப்பட்டாங்களோ அதைய தேவன் சித்தத்தின்படி வாழும் பொழுது அந்த வாழ்க்கையில தேவன் வந்துட்டு அவங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுத்திருந்தார். உதாரணமா நான் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஒரு நாடகம் போடுறோம்னு வைங்க, ஒரு நம்ம கதையெல்லாம் சொல்லும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு கதை குழந்தைகிட்ட சொல்லும் போது, ஒரு ஊர்ல ஒரு ராஜா, சரி ஒரு ராஜா நாடகம் போடுறான்னு வைங்க. அப்போ ஒரு ராஜா நாடகத்துல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வரும் யோசிங்க, என்னென்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் வரும், கண்டிப்பா ராஜா வரணும். அப்ப ராஜா வந்துட்டா ராணி இல்லாத ராஜா இல்ல, ஒரு ராணி கூட பக்கத்துல சீட் போடுவாங்க இல்லைங்களா. அப்புறம் ராஜாக்கு விசிறி விடுறதுக்கு யார் இருப்பான், அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க, சும்மா நின்றுட்டே இருப்பாங்க. சரி, இந்த இந்த நாடக சீன்ல ஒரு கிரிமினலை வந்துட்டு ராஜா தண்டனை கொடுக்கறாருன்னு வைங்க, இப்ப அந்த சீன்ல யார் கூட வரணும், ஒரு கிரிமினல் வரணும். சும்மா சொல்ற ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாடகம் இந்த மாதிரி ஒரு சீன் கற்பனை பண்ணீங்கன்னா, இப்ப இதுல இவ்வளவு வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ என்னதான் நாடகமானாலும் ராஜாவா நடிக்கிறவருக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா, அந்த ஒரு 2 மணி நேரம் இல்லைங்களா, இருக்கா இல்லையா. என்ன 2 மணி நேரம் ஆசீர்வாதம், 2 மணி நேரம் நல்லா நல்ல சிங்காசனத்துல உட்காந்துருப்பாரு, நல்ல காஸ்டியூம் இருக்குமா இல்லையா. நாடகம் தான் நடந்தாலும் பக்கத்துல இருக்க விசிறித்தானே ஓடணும், இவருக்கு மாத்திரம் தானே காத்து வரும். பாருங்க, அவரு கூட நாடகத்துல தான் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு ஆசீர்வாதம் இல்ல, கால் கடுக்க நின்றுட்டு இருக்கணும், கை வலிக்கு விசிறி விட்டுட்டே இருக்கணும், நாடகம் தான். ஆனா டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், ஆனா அந்த கேரக்டர்ஸ் அந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போதைக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஆசீர்வாதம். சேம் இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு பெரிய நாடகம் அரங்கேறியிருக்கு. எங்க? உலகத்துல ஒரு பெரிய நாடகம். அந்த நாடகத்துல நிறைய கதாபாத்திரங்கள், ஒரு ஒருத்தர் அந்தந்த கதாபாத்திரத்தை சொன்ன டைமுக்குள்ள நடிச்சுட்டு போயிட்டாங்க. அது நடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு கெட்டது எல்லாமே அவங்களுக்கு சம்பவிச்சிருந்திருக்கு. அப்ப அது போலதான் அங்க தேவன் நல்ல முக்கியமான நல்ல பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு தகுந்த மாதிரி யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அந்த அந்த வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்கள் அங்க தேவன் கொடுத்திருந்தார். அப்போ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஆசீர்வாதம், ஒருத்தருக்கு கஷ்டம். இதெல்லாம் எப்படி நம்ம தேவன் கொடுக்கலாம்னா, இது வந்துட்டு ஆசீர்வாதங்களை கொடுக்கறக்கும் இல்லாட்டி ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கறக்கும் இதெல்லாம் யாருடைய கைகள்ல இருக்கு பார்க்கிறோம். தேவனுக்கு ஒரு மேலான அதிகாரம் அவர் கையில் இருக்குது. அவர் யாருக்கு நினைக்கிறாரோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது நினைக்கிறாரோ அதுவும் என்ன பண்ணலாம், தேவன் செய்யலாமா இல்லைங்களா? தேவனுக்கு அந்த மேலான அதிகாரம் இருக்குதா இல்லையா? அந்த மேலான அதிகாரம் இருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த மாதிரி சில ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருந்தார். அதே சமயத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் பொழுது மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு கூட தேவன் நினைக்கல. மற்ற ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணார், கொடுக்கணும்னு நினைச்சார். அதனால்தான் புறஜாதிகளுக்கு என்ன வாய்ப்பு வந்துச்சு பாருகிறோம், சபை சபை வாய்ப்பு வந்துச்சு. ஆனா இந்த சபை வாய்ப்பு கூட தேவன் முதல்ல யாருக்கு தான் கொடுத்தார், மாம்ச இஸ்ரேலர்களுக்கு தான் கொடுத்தார். மாம்ச இஸ்ரேலர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் தேவனுடைய திட்டத்துல ஒரு ஒரு நிழல் வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணும்ங்கிற ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனா அது மாத்திரம் இல்ல, அந்த அந்த இஸ்ரேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பாகத்துல இந்த மேலான ஆசீர்வாதத்துக்குரிய வாய்ப்பையும் யாருக்கு கொடுத்தார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அதைய எல்லாரும் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. என்னன்னா சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் அங்கீகரிச்சாங்க, ஒரு 12 பேர், மீதி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, புறக்கணிக்கிறாங்க. இது எப்படி அப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கூட தேவன் ஏற்கனவே அறிஞ்சிருந்தார். முன் அறிஞ்சுதான் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஒரு நிழல் ஏற்படுத்தினார். என்ன நிழல் அப்படின்னா, ஈசாக்கினுடைய ரெண்டு பசங்க இல்லைங்களா, ரெபெக்காளுடைய ரெண்டு பசங்க. யார் அவங்க பார்க்கும்போது, ஒருத்தர் யாக்கோபு, இன்னொருத்தர் ஏசா இல்லைங்களா. அப்ப இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ஒரு நிழல் ஏற்படுத்தினார். என்னன்னா, இந்த யாக்கோபு யாருக்கு அடையாளமா இருந்தாரு, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு. அதே சமயத்துல ஏசா யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு. அவங்க லைஃப்ல போய் பாத்தீங்கன்னா இவங்கள பத்திட்டு வித்தியாசம் சொல்லிடுகிறார். என்னன்னா, யாக்கோபு சபைக்கு அடையாளம், அதே சமயத்துல ஏசா வந்துட்டு மாம்ச இஸ்ரேலருக்கு. அப்ப நீங்க ஏசாவை கவனிச்சீங்கன்னா, ஏசா என்ன பண்ணிட்டார், ஒரு குண்டா கூலா, அந்த கூலுக்காக என்ன பண்ணிட்டார், சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவர் என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. எப்படின்னா, மாம்ச இஸ்ரேலர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நான் கொடுத்தேன், ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கூலுக்காக அதை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க இல்லைங்களா. அப்படின்னா அவர் சில உலக ஆதாயத்துக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. உதாரணம் அந்த நாடகத்தையே இழுப்போமே இல்லைங்களா. இப்போ ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், ஒரு கற்பனை தான் சொல்றேன் நான், ஆனா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக இப்ப நீங்க அந்த அந்த நாடகத்துல யார் யார் எந்தெந்த கேரக்டர் அப்படியே செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு நிஜ வாழ்க்கையிலேயே நீங்க ராஜா ஆக போறீங்க, ராணி ஆக போறீங்கன்னு சொன்னா எல்லாம் சந்தோஷமா போய் அந்த நாடகத்துல பங்கு பெற்றுட்டு, ஒருத்தர் ராஜாவா நடிக்கிறார், ஒருத்தர் ராணியா நடிக்கிறாரு, ஒருத்தர் அதுவா நடிக்கிறார், இதுவா நடிக்கிறாரு. அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க உண்மையில என்ன ஆகுறாங்க, அந்த வாய்ப்பு வருச்சு, உண்மையிலேயே ராஜாவுக்குடைய வாய்ப்பு. ஆனா இவங்க யோசிச்சு பார்த்துல, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல ராஜாவா இருந்தாவே போதும் இல்லைங்களா, எங்களுக்கு ஸ்டேஜ்ல கிடைக்கிற அந்த கொஞ்ச காத்தே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு கிடைச்ச ஒரு சிற்றின்பம் இல்லைங்களா. அப்படின்னா சின்ன சின்ன ஆசீர்வாதங்களே போதும், எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொன்னா அது எவ்வளவு தவறா இருக்குமோ அந்த மாதிரி தான் யார் செஞ்சுட்டாங்க பாருக்கிறோம், மாம்சீக இஸ்ரேல் தேவனுடைய திட்டத்தில். ஆனா தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணார், அந்த வாய்ப்பை வந்துட்டு அவங்களுக்கு தந்தாரு, ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு எடுக்கும் போது யாக்கோபு அல்லாட்டி ஏசா எடுக்கும் பொழுது, யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கையில அவருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதே போல ஏசா வாழ்ந்த வாழ்க்கையிலும் அவருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. இப்ப ஏசா வந்துட்டு அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டார், வித்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது, அதனால அவருக்கு தேவன் இரண்டாம் மரணம் கொடுத்தாரா, இல்ல இல்லைங்களா. இல்லாட்டி நித்திய நித்திய அக்னிலா ஏதாவது தண்டனை கொடுக்கறாரா, ஒண்ணும் இல்ல இல்லைங்களா. அதே சமயத்துல யாக்கோவை பாருங்க, அவர் சபைக்கு அடையாளம். அப்ப சபைக்கு அடையாளமா இருக்கும்னு சொல்லும் போது, அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில உரிமைகளை அவர் யார்கிட்ட இழந்தார், உண்மையிலேயே ஏசா கிட்ட, அதாவது சில உரிமைகளை அவர் அனுபவிக்கல. ஏசா விட யார் கம்மியா இருந்த ஆசீர்வாதத்துல வாழ்க்கையில பார்க்கும்போது, யாக்கோவ். ஏன்னா அவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறோம், உண்மையான புது சிருஷ்டிகள், அவங்க கூட வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் கம்மியா தான் இருக்கும். அதே சமயத்துல ஏசா பார்க்கணும், அவர் செஞ்சது தப்பு, தவறான ரோலுக்காக அழைக்கப்பட்டுட்டாரு தெரியுங்களா, தவறான கதாபாத்திரத்துக்கு அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாரு. ஆனால் அந்த வாழ்க்கையில் அவருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சா இல்லையா, உலக விஷயங்கள நிறைய ஆசீர்வாதம் இருந்துச்சு அவருக்கு இல்லைங்களா. ஆனா நம்ம இங்க என்ன கவனிக்கிறோம்னா, இந்த மாதிரி தேவன் ஒருத்தர நன்மைக்கும் ஒருத்தர தீமைக்கும் அடையாளமாக நிழலாக பயன்படுத்தும் பொழுது அது உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது இல்ல, பாதிக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் நீங்க பாருங்க, ஈசாக்கு நல்ல விஷயத்துக்கு தேவன் தெரிந்து கொண்டார், அதனால அவர் மரணத்திலிருந்து தப்பிச்சாரா? அவர் என்ன ஆயிட்டார்? மறிச்சு போயிட்டார். பாருங்க, ஏசாவும் என்ன ஆயிட்டார்? மறிச்சு போயிட்டார். அப்படின்னா இந்த கிறிஸ்துவுக்கு முன்னால தேவன் அநேகரை ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு நோக்கத்துக்கு அழைக்கிறார். அந்த ஒரு ஒருத்தர் யார் யார எந்தெந்த நோக்கத்துக்கு அழைக்கணுங்கிறது முழுக்க முழுக்க யாருடைய அதிகாரத்தில் இருக்கு? தேவனுடைய அதிகாரத்தில் இருக்கு. அவர் நினைச்சு அவர் கொடுக்கறது கொடுக்கலாம், ஆனா அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்தவங்க ஒரு சில ஆசீர்வாதங்கள் பெற்றாங்க, கெட்ட விஷயத்துக்கு வந்தவங்க கூட என்னதான் பண்ணாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க. அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்ல, எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா ஒரு நிழல் வாழ்க்கைய தேவனுடைய திட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்ந்து மறிச்சு போனாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வசனம் நம்ம கிளியாரிஃபை பண்ணணும், தெளிவாக்கிக்கணும். எங்கன்னா ரோமர் 9:13 யாக்கோபையும் ஏசாவையும் பற்றி சொல்லப்பட்ட வசனம். ஆமா, அப்போ இந்த வசனம் பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ரெண்டு பேர்த்த தேவன் செலக்ட் பண்ணும் போது, இல்லாட்டி அவங்க ரெண்டு பேர்த்த தேவன் தெரிந்து கொள்ளும் போது அதுல ஏதோ ஒரு பாராபட்சம் இருக்குது, ஒருத்தருக்கு நல்லது இன்னொருத்தருக்கு கெட்டது இருக்கிற மாதிரி தெரியும். என்னன்னா அந்தப்படியே யாக்கோபை சிநேகித்து யாரை வந்துட்டு வெறுக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்களா, தேவன் என்ன பண்ணிருக்கிறார், ஒருத்தரை மாத்திரம் நேசிச்சிருக்கிறார், இன்னொருத்தர அந்த அர்த்தத்தில் இங்க எடுக்கக்கூடாது. என்ன அர்த்தம்னா, இந்த உண்மையான அர்த்தம் சொல்லும் பொழுது யாக்கோவை அதிகமா நேசிச்சு, அதே சமயத்துல ஏசாவ கொஞ்சம் குறைவா நேசிச்சார், அவ்வளவுதான். அந்த குறைவா நேசிச்சாருங்கிறத இங்க என்ன அர்த்தத்துல போட்டுருக்குது, ஏசாவை வெறுக்க அப்படி இல்ல, தேவன் அப்படி ஏசாவை வெறுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த மாதிரி என்ன சொல்றது, தவறான காரியத்துக்கு தேவன் பயன்படுத்துங்கள அவர் வெறுக்கவும் இல்ல இல்லைங்களா. அவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, குறைவா நேசிச்சிருக்கிறார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னன்னா அவங்க தேவனுடைய திட்டத்துல சில முக்கியமான தீமையான காரியங்களுக்கு நிழலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மறிச்சிட்டாங்க. கண்டிப்பா தேவன் அவங்களை எல்லாம் எங்க கொண்டு வருவார், 1000 வருட அரசாட்சியில உயிர்த்ததில்ல அதே ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவாரு. அதனால தேவன் அவங்கள அங்க வெறுக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் அங்க இல்ல இல்லைங்களா. என்ன விஷயம்னா, யாக்கோப் அதிகமா நேசிச்சாரு, ஏசாவ எப்படி கொஞ்சம் கம்மியாக அங்க நேசிச்சார். அப்போ இங்க ஒரு பாயிண்ட் சொன்னோம், என்ன பாயிண்ட்னா, அந்த பாயிண்ட் டிஸ்கிரைப் அதை விளக்கி சொல்லணும். என்னன்னா, யார் யார எந்த எந்த பாத்திரத்துக்காக அழைக்கணும் அங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல சரிங்களா. யார் யார, ஒருத்தர் ஆபிரகாம் நல்ல விஷயத்துக்கு அழைக்கிறாரு, ஏசாவை கெட்ட விஷயத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இது வந்துட்டு அதிகாரம் முழுக்க யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னோம், தேவன்கிட்ட இருக்கா இல்லைங்களா, இருக்கு. அவர் தான் சிருஷ்டித்தார், அவர் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாம். ஆனா அதையை நாம் எப்படி நியாயப்படுத்தலாம், ஏன்னா இன்னொரு இடத்துல பார்வன் பத்தி கூட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வசனப்படிங்க நீங்க யாத்திராகமத்துல 9:16 பாருங்க என்ன சொல்றா, என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கப்படும் படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படணுங்கிறதுக்காகவும் நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், நிலை நிறுத்திருக்கிறேன். இங்க பார்வோனை தேவன் எதுக்கு பயன்படுத்த, நன்மைக்கா தீமைக்கா? பார்வோன் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா? கெட்ட கேரக்டர். அப்ப கெட்ட கேரக்டர் பயன்படுத்துறாரு, ஆனா எதற்கு பயன்படுத்துறேன்னு சொல்றாருன்னா, என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் ஆகணும். அப்போ தேவனுடைய நாமம் அவருடைய வல்லமை பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்னா, ஒருத்தர் அவர் எதுக்கு நினைக்கிறாரோ அதுக்காக அவர் என்ன பண்ணலாம், பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் உடையவரா தேவன் இருக்கிறாருங்க பொழுது அதுல கூட நீதி இருக்கணுமா இருக்காதுங்களா? கண்டிப்பா நீதி இருக்கணும். என்னதான் தேவனுக்கு அதிகாரம் இருந்துட்டாலும் அவர் பாராபட்சம் பார்க்க மாட்டாரு. அவருடைய அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கிறதுனால ஒருத்தருக்கு நன்மை இன்னொருத்தருக்கு தீமை நடக்காது. இது எப்படி நாம சொல்லலாம்னா, பிரதர் ரசல் அவருடைய காலத்துல நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றார் சரிங்களா. எப்படி தேவன் இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒருத்தரை நன்மைக்கு ஏதுவாகவும் இன்னொருத்தரை தீமைக்கு ஏதுவாகவும் பயன்படுத்தும் போது, அதிகாரம் உள்ளவராக இருக்கும் போது, அது சரிங்களா, தேவனுடைய அந்த அதிகாரம் அந்த மற்ற ஜனங்களுக்கு தீமை விளைவிப்பது இல்லைன்னு நாம் எப்படி சொல்லலாம், புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஆபிரகாம் ஈசாக்கு ரெபெக்கா எல்லாம் தேவன் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அவங்கள சந்தோஷம். அதே சமயத்துல ஏசா இந்த மாதிரி பார்வோன்னு இன்னும் நிறைய பேரை வந்துட்டு தீமை விஷயத்துக்கு பயன்படுத்தினார், ஆனா அவங்கள நாம் இன்னும் கூட எப்படித்தான் பாக்குறோம், சார் பார்வோன்னா சாத்தான் கடையாளம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்வோனே எப்படிதான் பாக்குறோம், சாத்தான் மாத்தா பாக்குறோம். அப்ப அதனால அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு தீமை இருக்குது. ஆனா அப்படி இல்லைன்னு நாம் எப்படி சொல்லலாம் இல்லைங்களா? அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன்னா, அவர் காலத்துல பிரதர் ரசலுடைய காலத்துல பிரான்ஸ் தேசம் இருக்கு பாருங்க, அந்த தேசத்தினுடைய கவர்மெண்ட் சில கிரிமினல்ஸ் சில குற்றவாளிகளை மரண தண்டனைக்கு தீர்ப்பளிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கிட்டாங்கன்னா, மரண தண்டனை. இப்ப இந்த மரண தண்டனைக்கு ஒப்பு வைக்கப்பட்ட இந்த கிரிமினல்ஸ் இந்த குற்றவாளிகளை அந்த கவர்மெண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்களாமா, அந்த தேசத்தினுடைய விஞ்ஞானிகள் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த விஞ்ஞானிகள் சில ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. என்ன ஆராய்ச்சினா, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி, பயம் மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தாக்கம் கொண்டிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பயத்தினால ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சி அவங்க நடத்துறதுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சாமா, இந்த மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்ட கைதிகளை யார் கையில கொடுத்தாங்க, விஞ்ஞானிகள் கையில கொடுத்து, இவங்களை வச்சு உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க என்ன பண்ணிக்க, உங்க பரிசோதனைய நீங்க நடத்திக்குவாங்க, இவங்களுக்கு என்னானாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஒரு இந்த வருஷம் என்ன பண்ணாங்களாமா, ரெண்டு சில கைதிகளை, ஒரு கைதியை பிடிச்சு கொண்டு போய் ஒரு தனி செல்லுல போட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு அந்த கைதிகிட்ட சொல்லிட்டாங்க, நேத்து நைட் தான் ஒரு கைதி இதே செல்லு இதே ரூம்ல இருந்துட்டு, அந்த பெரிய அம்மை சொல்லுவோம் இல்லைங்களா, பெரிய அம்மை ரொம்ப கொடுமையான வியாதி, வந்தா செத்து போயிடுவாங்க. அப்போ அப்ப எல்லாம் அப்ப அந்த பெரிய அம்மையினால அந்த கைதி பாதிக்கப்பட்டு இறந்தாரு. நீ கூட இப்ப அதே ரூம்ல தான் இருக்க, நீ இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் உனக்கு அந்த நோய் என்ன ஆயிடும், தொத்தி நீ என்ன ஆயிடுவ, மறிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அடைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அப்படி உண்மையிலேயே நேத்து நைட் யாரும் சாவல, அங்க எங்க பெரிய அம்மை வரல, ஒரு பயம் மாத்திரம் என்ன பண்ணிட்டாங்க, உண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே அந்த கைதி என்ன ஆயிடுக்கிறாரு, பயந்து 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 ரெண்டு நாள்ல மறிச்சு போயிட்டாங்க. ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், பயம் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய இதயத்துல எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு கைதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் கண்ணெல்லாம் கட்டிட்டு அப்புறம் கையில சும்மா ஒரு பிளேடால கீறி விட்டாங்க. கீறி விட்டுட்டு அவர் கையெழுத்து நல்லா கட்டி வச்சுட்டாங்க. அவருக்கு கைக்கு கீழே ஒரு பக்கெட்ல தண்ணியெல்லாம் வச்சுட்டு, இல்லைங்களா, இந்த ரத்தம் சொட்டுன்னு விழுந்துச்சுன்னா அது எங்க போய் விழுகும், அந்த பக்கெட் தண்ணியில விழுகும், விழுகும் போது எப்படி சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்குமா இல்லையா, சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுகிற சத்தம் கேட்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த கைதியுடைய கண்ணு என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கட்டிட்டாங்க. இந்த விஷயங்கள் எதையுமே அந்த கைதி பார்க்க முடியாது, கைதி வந்துட்டு காதால் மாத்திரம்தான் கேட்க முடியும். அப்ப சொல்லிட்டாங்க இவங்க என்னன்னா, பாத்தியா உன்னுடைய கையை நாங்க வெட்டிட்டோம், இப்போ ரத்தம் சொட்டிட்டே இருக்குது, இது முக்கியமான நரம்புல வெட்டியிருக்கிறோம், உங்களுக்கு என்ன ஆகும், நான் கொஞ்ச நேரம் போக போக இந்த மாதிரி இந்த சின்ன காயத்திலிருந்து ரத்தம் என்ன ஆகும், சொட்டு சொட்டுன்னு விழுந்து நீங்க சத்தம் கேட்குது பாருங்க, அது மாதிரியே விழுந்து உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் வந்து நீங்க என்ன ஆயிடுவீங்க, செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல, ஒரு சின்ன காயம் என்ன பண்ணாங்க, மாறாக இவங்க அந்த கைதிக்கு தெரியாதபடிக்கு தண்ணி எடுத்து அந்த இதுல தண்ணியில விட்டுருக்காங்க. அந்த கைதி காதுக்கு கேட்கற மாதிரி ரத்தம் விழுகிறது கிடையாது, என்னத்தான் விழுக வச்சிருக்காங்க, தண்ணி சொட்டு தண்ணிய சொட்டு சொட்டுன்னு உலக வச்சிருக்காங்க. ஆனா இந்த கைதிக்கு கேக்குறதுல என்ன, இவருக்கு தான் கண்ணு கட்டப்பட்டிருக்கு, ஆனா கையில உண்மையிலேயே காயம் வலிக்குது, அப்புறம் ஏதோ போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், இவங்க வேற சொல்லிட்டாங்களே, அப்புறம் சத்தம் வேற கேக்குது, டிராப் டிராப் டிராப்னு விழுது. ஒண்ணு அந்த கைதி காய்ச்சோ நம்ம உடம்புல இருந்து என்ன ஆயிட்டு இருக்குது, ரத்தம் போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது, நினைச்சு நினைக்கிற அவரும் செத்து போயிடுறாரு. ஆனா உண்மையில அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்காக பாருங்க, ஆனா ஆராய்ச்சிக்காக எத்தனை ஜீவன் போயிடுச்சு, ஆனா அந்த ரெண்டு ஜீவனும் மரண தீர்ப்புக்கு ஆளாக்கப்பட்ட கைதிகள். இப்ப நீங்க சொல்லுங்க, இதே மாதிரி ஒரு விஷயத்த சட்டத்துக்கு கீழ்படிஞ்சு சட்டத்துக்கு கீழ்படிஞ்சு ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ரெண்டு குடிமகன்களை ஒப்பு கொடுத்தா தேசம் ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளார் இல்லைங்களா. உடனே என்ன பண்ணுவாங்க, எப்படி எப்படி ஒன்னும் அறியாத ஜனங்களை நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நீங்க அனாவசியமா அவங்களை என்ன பண்ணிருக்கீங்க, கொலை பண்ணிட்டீங்களே அப்படித்தானே கேட்போம். ஆனா இந்த விஷயத்த கவர்மெண்ட் ஏத்துக்குது இல்லைங்களா, நீதிமன்றம் ஏற்றுக்குது, விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க, உலக ஜனங்கள் கூட ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன், ஒரே விஷயத்த என்ன விஷயம், ஆல்ரெடி என்ன அவங்க மரண தண்டனை வச்சாச்சுன்னு நிச்சயம் சாவத்தான் போறாங்க, அவங்கள எதுக்கு பயன்படுத்தினா என்ன இல்லைங்களா, அவனை வெட்டி சாக வச்சான்னு இல்லைங்களா, இல்லாட்டி பயமுறுத்தி சாக வச்சான்னா அவன் இன்னைக்கு சத்தானா நாளைக்கு சத்தானு, ஆக மொத்தம் அவன் என்னதான், அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, சபிக்கப்பட்டவங்க, அதாவது மரணத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டவங்க. இதே பிரின்சிபல் தான் தேவன் பயன்படுத்தினாராம், யார்கிட்ட, கிறிஸ்துவுக்கு முன்னால இருந்துட்டவங்க கிட்ட. கிறிஸ்து வரைக்கும் ஆதாமுடைய பாவத்துக்கான ஈடுபலி கொடுக்கப்படலை இல்லைங்களா. அப்போ எல்லாரும் எதுக்கு நிச்சயம் போறவங்க, மரணத்துக்கு போகக்கூடிய கண்டம்டு ரேஸ் இல்லைங்களா, சபிக்கப்பட்ட மனுக்குளம் எப்படியோ சாகத்தா போறாங்க, இவங்களை தேவன் எப்படி பயன்படுத்தினா என்ன பாருங்க, பியூட்டிஃபுல் பிளான். அப்போ இந்த தேவனுடைய திட்டத்தை நம்ம ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம், ஆனா தேவன் அவர் ஒரு கண்ணோட்டத்தில் பாக்குறாரு. உதாரணமா நம்ம இந்த கேள்வி வந்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா, உலக ஜனங்கள் என்னப்பா சாமி உங்க சாமி இல்லைங்களா, திடீர்னு போர் எடுக்க சொல்றாரு, போய் ஒரு தேசத்தையும் அழிக்க சொல்றாரு, குழந்தையெல்லாம் வெட்ட சொல்றாரு, குழந்தையெல்லாம் சாவுது இல்லைங்களா, அப்புறம் வருஷம் வருஷம் ஆடு கேட்கிறாரு மாடு கேட்கறாரு என்னென்னமோ கேட்கறாரு, எல்லாத்தையும் வெட்டி போடுறாங்க. உங்க சாமி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, பைபிள் முழுக்கம் கொலை 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 சொல்றாங்க. ஆனா தேவனுடைய பார்வை பாருங்க, கிறிஸ்தி கிறிஸ்து இயேசு வரைக்கும் ஈடுபலி கொடுக்கப்படல, எல்லாருக்கும் எதுதான் மரணம் தான். ஆனா கிறிஸ்து இயேசுக்கு அப்புறம் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்குது. அப்ப இதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாமே எதுக்கு கண்டமாயிட்டாங்க, மரணத்துக்கு போகக்கூடியவங்க, அவங்களை எப்படி பயன்படுத்தினாலும் தவறில்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை தேவன் என்ன பண்றாருன்னா, சிலரை நன்மைக்கு ஏதுவா பயன்படுத்துறார். ஆபிரகாம், ஈசாக்கு, ரேபேக்காலு இல்லைங்களா, யோசேப்பு, யாக்கோபு இவங்களை வந்துட்டு நன்மைக்கு நிழலா வரும்படி ஒரு வாழ்க்கை அனுமதிக்கிறார். இன்னும் சிலருக்கு என்ன பண்றாரு நம்ம பார்க்கிறோம், தீமைக்கு ஒரு நிழலா வரும்படி அவங்கள வாழ வச்சுட்டு அவங்க என்ன பண்றாரு, அழிக்கவும் கூட செய்யறாரு. இப்போ இந்த ஒரு நோக்கில தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நிறைய பேத்த நம்ம உதாரணம் நம்ம சொல்லலாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதிய அமலேக்கியர்கள் இருந்தாங்க, அதே சமயத்துல கானானியர்கள் இருந்தாங்க, அதே சமயத்துல பிலிஸ்தியர்கள் இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரு, நீங்க அந்த தேசத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும், இவங்களை எல்லாம் அழிக்கணும். அப்ப தேவன் அழிக்கிறதுக்குனே சில ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறார், அழிக்கப்படுறதுக்குனே சில ஜனங்களை அடையாளமா வச்சிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில. இது நாம என்ன நினைக்கிறோம், கானானியர் பாவம், கானானியருக்கு தேவன் அநீதி செஞ்சிட்டார், பிலிஸ்தியர்களுக்கு தேவன் அநீதி செஞ்சிட்டார்னு நினைக்கிறோம். அப்படி எல்லாம் இல்ல. இப்ப இங்க ஒரு நிழல் வச்சுட்டார், என்னன்னா இஸ்ரேல் வந்துட்டு யாருக்கு அடையாளம், இனிமேல் அந்த புது வானத்துக்கு அடையாளம் யாரு, சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அதே சமயத்து இந்த தேசத்து ஜனங்கள்லாம் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா, அந்த நீதியுள்ள அரசாட்சியில தேவனுடைய நீதிக்கு விரோதமா வரக்கூடிய அநீதிமான்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் தான் அவங்களை என்ன பண்ணணும், அழிக்கணும். ஒரு நிழல் அங்க வச்சிருக்கிறார். அதே நோக்கில தான் நம்ம அந்த சோதோம இல்லைங்களா, அப்புறம் குமராவை எல்லாம் என்ன பண்ணார் தேவன், வானத்துல இருந்துட்டு அக்னி வந்துட்டு அழிச்சது பார்க்கிறோம். அப்போ இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் தேவனுடைய திட்டத்துல. ஆனா இவர்களுடைய அழிவின் மூலம் தேவன் ஒரு நல்ல பாடத்தை தான் என்ன பண்ணிருக்கிறார், ஏற்படுத்திருக்கிறார் சிலருக்காக. யார் அவங்க, கிறிஸ்துவுக்கு பின்னால் வரக்கூடிய புது சிருஷ்டிக்காக, ஆவி ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்காக இவங்களை தேவன் இப்படி பண்ணிட்டார். உதாரணம் இந்த ஊசா இருக்கிறார் இல்லைங்களா, அவர் யார் பாக்குறோம் நாம, அதாவது இந்த ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து வந்துட்டு கானான்குள்ள நுழையும் போது, அந்த யோர்தானை கடக்கும் போது, அந்த உடன்படிக்கை பெட்டியா தூக்கிட்டு வரும் போது, அது விழுகும் போது யார் வந்துட்டு முந்தி ஓடி போய் தடுத்தது பாக்குறோம், ஊசா. ஆனா ஆக்சுவலா தேவன் வந்துட்டு உடன்படிக்கை பெட்டியை யார் சுமந்துட்டு போகணும்னு சொன்னாரோ அந்த கோத்திரத்துக்கு யார் வரதில்ல, ஊசா வரதில்லை. ஏன்னா ஒரு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஒரு பொருள்களை தூக்கிட்டு போகணுங்கிற பொறுப்பு தேவன் கொடுத்திருந்தாரு. அப்ப உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போக வேண்டிய பொறுப்பு ஒரு கோத்திரத்திட்ட கொடுத்திருந்தாரு. ஊசா அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்ப நியாயப்படி என்ன பண்ணணும், அவரு அந்த உடன்படிக்கை பற்றிய தொடவே கூடாதுங்கிறது யாருடைய நீதி, தேவனுடைய நீதி. ஆனா நல்லதுதான் செஞ்சார் ஊசா. என்ன நல்லது செஞ்சார், உடன்படிக்கை கட்டி விழுக போச்சு, விழுக போச்சு. அப்படின்னா யாருடைய கவனக்குறைவு, யார் பொறுப்புல அந்த உடன்படிக்கை பற்றிய கொடுத்திருந்தாரோ அவங்க அதை சவரி சரியா கவனிக்க தவறாங்க. அது அவங்க சைட்ல தப்பு தான். அதனால அவங்க தப்புனால உடன்படிக்கை பற்றி விழுக போச்சு தான். அதையே வந்துட்டு தேவன் நியமிக்காத ஊசா போயிட்டு என்ன பண்ணாரு, தடுத்தாரு தான், இது நல்ல காரியம் தான். ஆனாலும் ஊசாக்கு தண்டனை வந்துச்சா இல்லையா, என்ன ஆயிட்டாரு பாக்குற அவர், அவரோட மரணம் இல்லைங்களா. அப்ப இங்க ஒரு அருமையான நிலையில் சபைக்கு தேவன் நிற்கிறார், ஊசாவினுடைய இந்த மரணத்தினால. என்னன்னா இது என்ன குறை, இந்த ஒரு நல்ல அடையாளம் நம்முடைய நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ், ரொம்ப சீரியஸான அட்வைஸ் சபைக்கு. பிரதர் கன்னிங்கம் கண்ணு மறை வந்தப்போ இந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்ததாக கேள்விப்பட்டோம். ரொம்ப அருமையான பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா, தேவன் சபையில ஒரு ஒருத்தருக்கு இந்த பொறுப்புன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பார். அப்படின்னா ஒரு பொறுப்புக்கு ஒருத்தர் தகுதி, அந்த பொறுப்பு எனக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, அந்த பொறுப்புக்கு நான் தகுதி அற்றவன். அதான் விஷயம். தேவன் இவருக்கு ஒரு பொறுப்பு, இவருக்கு ஒரு பொறுப்பு, அவருக்கு ஒரு பொறுப்பு, இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாருன்னா தகுதியின் அடிப்பில் தேவன் அந்த பொறுப்புல அவங்களை வைக்கிறார் சபைக்குள்ள இல்லைங்களா. அப்ப நம்ம தகுதி அறியாம நமக்கு கொடுக்கப்படாத பொறுப்புல நாம தலையிட்டோம்னா என்னது சொல்றாரு, என்ன ஒரு என்ன ஒரு நிழல் கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப சபைக்குள்ளே கூட தேவன் அநேக பொறுப்புகள் கொடுக்கிறார். பொறுப்புனா உடனே அந்த நாலு பேர் மாத்திரம் நினைக்காதீங்க, அது மாத்திரம் பொறுப்பு இல்லை இல்லைங்களா. அதுவும் ரொம்ப முக்கியமான பொறுப்பு தான். அதே சமயத்துல மற்ற சகோதர சகோதரிகளா புது சிருஷ்டியா நம்ம ஒரு ஒருத்தருக்கும் சில கடமைகள் அவருடைய வேலையில வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நாம என்ன பண்ணக்கூடாது, சரியான பாயிண்ட். அப்ப அந்த ஊசா வாழ்க்கையில ஊசா மறைச்சு போயிட்டாரு. ஆனா அவர் ஒரு நல்ல உதாரணத்துக்காக தான் தேவன் அவரை வச்சிருக்கிறாரு. அது அவர் அந்த மாதிரி கேரக்டருக்கு அழிக்கிறதுக்கு யாரு பிரியப்பட்டார் பாக்குறோம், தேவன் தான் அவரை செலக்ட் பண்ணா. அதுல எந்த அநீதி வந்து இல்ல. அதே போலதான் நம்ம யார் யாரெல்லாம் சொல்லலாம்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த பார்வோன் ராஜா, அப்ப எகிப்து தேசத்தின் ஜனங்கள் மேல 10 வாதைகள் வந்து அநியாயமா அவங்க மறிச்சு போனாங்க, அது கூட நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்ன நம்ம சொல்லலாம், அதே எகிப்தியர் படைகள் வந்து என்ன ஆயிடுச்சு, சிவந்த சமுத்திரத்துல. இதெல்லாம் என்னன்னா, அந்த உலக ஜனங்கள் உலக ஆவியில் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, என்ன ஒரு தேவன் இவங்க தேவன் இல்லைங்களா. நினைச்சா ஒரு ஜனங்களை வச்சு ஒருத்தர் அழிக்கிறாரு, ஒருத்தருக்காக நிறைய பேரை கடலுக்குள்ள போட்டு முக்கிறாரு, திடீர்னு கட்டளை விடுறாரு, வானத்துல இருந்துட்டு அக்னி வந்துட்டு நிறைய ஒரு பட்டணத்தை ரெண்டு பட்டணத்தை இல்லாம பண்ணுது இல்லைங்களா. ஒருத்தரை இப்படி இப்படி கொடுமைப்படுத்துறாரு தான் பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இசைந்து தேவன் சில நிழலுக்காக அவங்களெல்லாம் என்ன பண்றார், பயன்படுத்துறார். அதனால அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருந்துட்டாலும் அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா இவர்கள் எல்லாமே ஏற்கனவே எதற்கு நியமிக்கப்பட்டவங்க, எப்படியும் மறிக்க போறவங்க தான். அப்படியே மறிச்சாலும் இவங்களை எல்லாம் அவர் என்ன பண்ண போனார், தேவனுக்கு கண்டிப்பா தெரியும் நான் இவங்களை எல்லாம் என்ன பண்ண போறேன், ஆயிர வருட அரசாட்சியில உயிருக்கு கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். இது யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. இதே தேவன் தான் அப்புறம் ஆபிரகாம் மோசஸ் ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் சில நன்மையான காரியங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா. ஆனா இதெல்லாம் என்னன்னா புது சிஷ்டியா சுவிசேஷத்துல வரக்கூடியவங்களுக்கு அறிவுறுத்திற்காக சில போதனைகள் சில பாடங்களை அவங்க வாழ்க்கையின் மூலம் தேவன் என்ன பண்ணார், ரெடி பண்ணி எடுக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். ஆனா இப்படி சொல்லும் போது கூட நம்ம என்ன நினைக்க கூடாது தெரியுங்களா. அப்ப இந்த விஷயத்துல ஒருத்தர் நன்மைக்கு தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு, ஒருத்தர் தீமைக்கு தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு இன்னொருத்தருக்கு சில சாபம் இருக்குன்னு சொன்னா இதுல எந்த விஷயத்திலையும் தேவன் அவங்களுடைய தனிப்பட்ட சுயாதீனத்துல தலையிடுறது இல்லை. உதாரணமா ஆபிரகாம் கிட்ட தேவன் போய், ஆபிரகாம் புரிஞ்சுக்கோங்க விஷயத்த, என்னுடைய திட்டத்துல நான் உங்களை எனக்கு நிழலா அழைச்சிருக்கிறேன், ஒழுக்கமா வாழ் அப்படி சொல்லி இல்லைங்களா. ஏதோ கெட்டு போயிருந்த ஆபிரகாம உஷார்படுத்தி அப்புறம் வழி நடத்தினாருங்கிற அர்த்தம் கிடையாது இல்லைங்களா. அதே மாதிரி பார்வன் கிட்ட போயிட்டு, பார்வன் ரொம்ப நல்லவரா இருந்து, நான் உன்னைய மோசமான பாத்திரத்துக்கு தெரிஞ்சிருக்கிறேன், நீ ரொம்ப நல்லவனா வாழ்ந்துறாத இல்லைங்களா, கட்டதே செய் இல்லைங்களா அப்படின்னு வந்துட்டு அவருக்கு கெட்டது செய்யறதுக்கு அட்வைஸ் தேவன் பண்ணல. அப்படின்னு என்னன்னா தனிப்பட்ட மனுஷர்களுடைய சுயாதீனத்துல யார் தலையிடல, தேவன் தலையிடல. அப்புறம் எப்படி அவங்க பயன்படுத்தினார் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்குது ஒரு குணம், ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு குணலட்சணம். அந்த குணலட்சணம் என்னன்னு அமைதியா பாக்குற பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த குணலட்சணத்துக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துறாரு கையில. அதுதான் ரொம்ப சிம்பிளா நான் கூட என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த உதாரணம் பெரிய நாடகம் சரிங்களா, நாடகம் ஒரு பெரிய நாடகம் இருக்குது கிறிஸ்துவுக்கு முன்னால சரிங்களா. அந்த நாடகத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய கதாபாத்திரங்கள். இப்ப நம்ம சொன்னோமே ராஜா இருக்கிறாரு, ராணி இருக்கிறாரு, விசிறி உடையவர் இருக்கிறாரு சரிங்களா. அப்புறம் அந்த குற்றவாளி கூட இருக்கிறார், அந்த சீன்ல குற்றவாளி வராரு, குற்றவாளி கூட இருக்கிறார். இதெல்லாம் நாடகம் நடத்துறவரு அந்த கதாபாத்திரங்களை எழுதி வச்சுட்டாரு. ஆனா யாருக்கிட்டையும் போய் நீ இந்த கதாபாத்திரத்தை நடி, நீ அந்த கதாபாத்திரத்துல நடின்னு சொல்ல, சும்மா சொல்லிட்டார் வெறுமனுமே, இதுதான் என்னுடைய திட்டம். உடனே சரி யார் யார் நடிக்க போறீங்கன்னு சிலர் என்ன பண்ணுவாங்க, ராஜா கதாபாத்திரத்துக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தகுதியான ஒரு மாதிரி கூட இருப்பார், அதற்குரிய கொஞ்சம் பிசிக் இருக்கும், கொஞ்சம் அழகு இருக்கும், ஒரு தோரணை இருக்கும். உடனே அவங்க அதுல போய் உட்காந்தா அது நியாயமாவும் இருக்கும், விட்டுடுறாங்க இல்லைங்களா. சில ராஜா கதாபாத்திரம் இருந்தாலும் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, அது ரொம்ப பிரச்சனைப்பா, நிறைய டைலாக் பேசணும். என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் பக்கத்துலயே நின்னுக்கிறேன், வேசலையே இல்ல, சும்மா விசிறி விட்டுட்டே இருக்கிறேன். இது என்ன, அவங்க கேரக்டர் தானே இது வந்துட்டு. ஏன்னா அவங்க அவங்க அதை நினைக்கிறாங்க, சீட்ல உட்காந்து நிறைய பிரச்சனை, நிறைய டைலாக் பேசணும் இல்லைங்களா, அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா நின்னுக்கிறேன், விசிரிக்கிறேன், யாரு தப்பு என்கிட்ட எது சொல்லுங்க. சிலருக்கு என்ன பாத்தீங்கன்னா, கதாபாத்திரத்துல என்னதான் நாடகம் வந்தாலும் எது வந்தாலும் வில்லன் கேரக்டர் விரும்புவாங்க. அது குவாலிட்டி இருக்குதா இல்ல மனுஷனுக்குள்ள. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்னைய பத்து பேர் பாக்கணும். சில பேருக்கு அப்படி கேரக்டர் இருக்காங்க, நமக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படித்தான் இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறாங்க தெரியாது. ஆனா அவர் கெட்ட வார்த்தை பேசி ஒரு 100 பேர் என்ன பண்ணுவார், கவருவார். அப்போ ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு ஒரு குணாதிசயம், அவங்களுடைய குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன நாடகம்னா எடுத்துக்கொள்வாங்க இல்லைங்களா. ஆனா அங்க யாரும் கம்பல் பண்ணப்படுறது கிடையாது. அதே போலத்தான் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கூட ஒரு பெரிய நாடகம் தேவன் பண்ணிட்டார். ஆனா நினைச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்னால நடந்து நிறைவேற அந்த பெரிய நாடகம் பின்னால வரப்போற ஒரு மிகப்பெரிய ஜனங்களுக்கு ரிஹர்சல் யாரு, புது சிருஷ்டிகளுக்கு. நினைச்சு பாருங்க, இந்த விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம சொல்லுவோம் முன்பு நடந்தவைகள் எல்லாம் நமக்கு போதனை என்று நினைச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில உண்மையில என்னதான், உண்மையில தேவன் திட்டத்துல ஒரு நாடகம் அவங்கள எப்பயும் சாக போறவங்க தானே, இவங்களை வச்சு வரப்போற சபைக்கு ஒரு நல்ல பாடம் நம்ம ரெடி பண்ணிடலாம். தேவன் திட்டம் பண்ணிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேரக்டருக்கு அழகாக ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணிருக்கிறார், புடிச்சு புடிச்சு போட்டார். அப்ப புடிச்சு போடும் பொழுது அவங்க அப்படியே தான் வாழ்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு பார்வன் தப்பு செய்யறதுக்கு, ஏசா தப்பு செய்யறதுக்கு, இன்னும் யார் யார் எல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தீமை செய்யறதுக்கு யார் தூண்டல, தேவன் தூண்டல. நன்மை செஞ்சதுக்கு கூட யார் தூண்டல, தேவன். ஒருவேளை ஆபிரகாம் திடீர்னு பாதியில புத்தி மாதிரி போயிட்டு இருந்தாரு வைங்க, தேவன் அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கட்டாயப்படுத்திருக்க மாட்டார், சரி நான் அந்த இடத்துக்கு வேலை வேற யாரையும் எடுத்துருப்பாரு, அவ்வளவுதான் விஷயம் இல்லைங்களா. அப்ப நன்மை செய்தவங்களுக்கும் தேவன் தூண்டுதல் இல்ல, தீமை செய்தவங்களுக்கு யார் தூண்டுதல் இல்ல, அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற சில குணாதிசயம், அந்த குணாதிசயத்தின் படி யார் வழி நடத்துறா, தேவன் வழி நடத்துறார். அவருடைய ஞானம் அப்படி இல்லைங்களா. ஆனா இதன் மூலம் என்னதான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, வரப்போகிற அந்த ஜனங்களுக்கு யாருன்னா புது சிருஷ்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை, ஒரு எச்சரிப்பு தான் தேவன் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. அப்போ இது நாம சொல்லும் போது இப்ப கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னன்னா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த வசனம் இடிக்குதே, எந்த வசனம் இடிக்குதே அப்படின்னா நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, என்னது அவ தேவன் பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணார், அவ இடிக்குது இல்லைங்களா. அவ பாத்தீங்களா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, பார்வோனுடைய மனசை கடினப்படுத்துனதே யார்தான், தேவன் தான். ஆனா அந்த வசனம் அப்படி எடுத்துக்கூடாது, அழகா நிச்சயமா பாருங்க. அங்க தேவன் வந்துட்டு பார்வனுடைய மனுஷை கடினப்படுத்தினார்னா, அவர் கடினப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சாருன்னு நீங்க கவனிக்கணும. அவர் தீமை செஞ்சு ஒரு பேட் அட்வைஸ் கொடுத்து, பார்வோனை நான் 10 times மன்னிச்சாலும் நீ திருந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை அப்படி பொல்யூட் பண்ணி அவர் அந்த மாதிரி நடத்த வைக்கல. தேவன் நன்மை தான் செய்யறார். இதுதான் இங்க ரொம்ப சிம்பிளா நடக்குது. என்னன்னா பார்வோனுக்கு தேவனுக்கு நடந்த விஷயத்துல சில விஷயங்களை நம்ம பார்க்கும் போது, நிச்சயமா தேவன் அவர் மனசை கடினப்படுத்துறதுக்கு ஏதுபடியா தீமை செய்யலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா தேவன் நன்மை தான் செய்யறாரு, ஆனா அந்த நன்மை அவருக்கு என்ன ஆகுது, மனசு. புரிஞ்சுங்களா, நானு நன்மை செஞ்சா மற்றவங்களுக்கு மனசு என்ன ஆகணும். இப்ப நான் வந்துட்டு ஒரு 1 lakh எடுத்து பிரதருக்கு கொடுக்கறேன், இவர்கிட்ட கொடுக்கறேன், பிரதர் வச்சுட்டு சந்தோஷமா இருங்க, 1 lakh வாங்கிட்டு ஓங்கி ஒரு அரை விட்டு எனக்கா 1 lakh கொடுக்கறேன்னா இது தப்பு யாரு மேல. நான் அவருக்கு நல்லது செஞ்சேன்னா கெட்டது செஞ்சேனா என்கிட்ட எந்த இன்டென்ஷனும் இல்லை, அவருக்கு நல்லதான் செய்யணும் அதான் நினைச்சேன். நான் 1 lakh கொடுத்த வாங்கிட்டு எனக்கா கொடுக்கறேன்ட்டு ஓங்கிற அரை விட்டா நன்மை செஞ்சது தப்பா இல்லையே, இல்லைங்களா. நன்மை தான் செஞ்ச, நன்மை செஞ்சது அவருக்கு தப்புனா எவ்வளவு மோசமான ஒரு இவர், அதுதான விஷயம். அதுதான் பார்வன் விஷயத்துல எப்படி தேவன் வந்து நன்மை செஞ்சார் அப்படின்னா, ரசல் அழகாக பிரிச்சு காமிக்கிறார். உதாரணமா எடுங்க, என்ன எடுங்க அப்படின்னா, முதலாம் மாதை விட்டார், அனுமதிச்சார் இல்லைங்களா. இப்ப தேவன் நினைச்சிருந்தா நல்லா யோசிங்க, 10 வாதைகள் வேண்டாம், இந்த ஒரே வாதைய இஸ்ரேல் ஜனங்களை பார்வோன்னு எகிப்தை விட்டு அனுப்புற வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டுமா இல்லையா, அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்கலாமா இல்லையா தேவன். புரியுதுங்களா, ஒரே வாதைய இஸ்ரேல் ஜனங்களை நீ விட்டாத்தாப்பா நான் நிறுத்துவேன், இல்லாட்டி நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரே வாதை நீடிச்சிருந்தாருன்னு வைங்க, தேவனுடைய எண்ணமும் சரியாயிருக்கும், பார்வோனு கூட விட்டுடுப்பார். அது தேவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லைங்களா, ஒரே வாதையினால அவன் என்ன பண்றது, வேலையை சரி பண்றது. ஆனா தேவன் என்ன பண்ணார், அந்த வாதைய பார்வோனு வேணான்னு கேளுங்கன்ட்டு மோசேட்டி ஆரோனுக்கிட்ட கேட்கும் போது, இவங்க வந்து இவங்களுடைய ஜெபம் பார்வோனுக்காகவும் எகிப்து ஜனங்களுக்காகவும் தேவன்கிட்ட போகும்போது தேவன் ஓகே சொன்னார்னு என்ன அர்த்தம், தேவன் பார்வோனுக்கு என்ன காண்பிச்சார், இரக்கம் கிருபை காண்பிச்சார். உடனே வாதை போயிடுச்சு, போன உடனே குஷி ஆயிட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மறுபடியும் எல்லாம் வேண்டாம் எல்லாம் வாங்க அப்படின்னு யார் சொல்றா, பார்வோன். அப்புறம் மறுபடியும் என்ன இவருக்கு மனசு மாறிட்டார், இப்ப அவர் 2nd வாதையை அனுமதிச்சார். இப்ப அட்லீஸ்ட் இப்பயாவது நினைச்சுங்க, ஓ 1st வாதையில இந்த மாதிரி மக்கர் பண்ணிட்ட, நான் 2nd வாதையிலே உன்னை முடிச்சு கட்டுறேன் அப்படி தேவன் பண்ணிருக்கலாமா இல்லையா. ஆனா தேவன் அப்படி கூட பண்ணல, மறுபடியும் பார்வோன் போய் கெஞ்சுறாரு, இவங்களும் பார்வோனுக்காக கெஞ்சுறாங்க, யார் இறங்குறா. இது மாதிரி எத்தனை தடவை பார்வோன் கெஞ்சுறாரு, எத்தனை தடவை பார்வோன் கெஞ்சுறாரு, எத்தனை தடவை தேவன் இறக்கப்படுறாரு, தேவன் இறக்கம்தான் பட்டார் யார் மேல, பார்வோன் மேல. ஆனா அப்படி அவர் ஒரு ஒரு முறையும் இறக்கப்படுறது, இவர் ஒரு ஒரு முறையும் தவறு செய்யறதுக்கு ஏதோ போச்சுன்னா, அதுதான் நம்ம சொன்னது, நம்ம நன்மை தான்ப்பா செஞ்ச, நன்மை செய்யறது நீ தீமை செய்யறதுக்கு தூண்டுச்சுன்னா இது தப்பு யார் மேல இருக்கு, தேவன் கிட்டயா அவர்கிட்டயா. அப்ப என்னன்னா இங்க தேவன் பார்வோனுடைய மனசை வந்துட்டு கடினப்படுத்தினார்னு என்ன தெரியுங்களா, அவர் நன்மை செஞ்சது தான் அவர் விஷயத்துல எப்படி இருக்குது, கடினப்படுத்துறதா இருக்கு. ஆனா இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நன்மை செய்வதற்காக போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணினா தப்பு யாருக்கிட்டதான், முழுக்க முழுக்க பார்வோன் கிட்ட. அந்த மாதிரி கேரக்டர் தான் யாரு பாக்குறோம், பார்வோன். எவ்வளவு மோசமா, அதனால்தான் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும் படிக்கு உன்னை நான் என்ன பண்ண நிலை நிறுத்தினேன்னா, தேவன் இந்த பார்வோனுடைய செலக்ஷன்ல என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, உண்மையிலேயே அந்த பார்வோனு எகிப்து ஜனங்களுக்காக தேவன் போராடும் போது அவரு ராஜாவா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையாம சரிங்களா. ஏன்னா அவருக்கு முன்னாடி மூத்தவர் இருந்தாங்க 2-3 பேர் பிரதர்ஸ். அப்போ மூத்தவருக்கு தான் என்ன ஆகும், அந்த ராஜதீக அந்தஸ்து சொந்தமாகும். அப்ப தேவன் என்ன பண்ணாராமா, மூத்தவனுங்களும் நல்லவனுங்க சரிங்களா, நல்லவன்களை வச்சு என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி செய்ய முடியாது. அப்போ இவரை பார்த்தாரு யார, இந்த பார்வன், இந்த பார்வன் இந்த மாதிரி மனசு இருக்கிறார், கேரக்டர் ரொம்ப மோசம். அப்ப நினைச்சா தேவன் இந்த கேரக்டருக்கு இவர் தான் சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராமா, இவர் அரியணைக்கு வர மாதிரி அவங்க குடும்ப சூழ்நிலை வித்தியாசமாக்கிட்டார். என்னன்னா முன்னாடி இருக்க 2 பேர் செத்து போயிட்டாங்க, செத்து போன உடனே இப்ப யாரு சீட்ல வந்து உக்காரணும், இந்த பாரான் வரணும், ஏன்னா தேவனுக்கு நல்லா தெரியும் இந்த கேரக்டருக்கு இவர் தான் கரெக்ட் இல்லைங்களா. அப்ப தேவன் என்னன்னா அவரை நிலைநிறுத்தினானா, நான் ஏற்படுத்தி அங்க கொண்டு வந்தேன். ஆனா அதுல கூட பாருங்க எந்த ஒரு அநீதியுமே இல்லை. ஏன்னா தேவன் அவர் அங்க உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுதியுடைய யார் இருந்தா? பார்வன் இருந்தாருன்னா அவருடைய இருதயத்தின் நினைவுகள், இவருடைய கடினமான மனசு எல்லாமே மோசமா இருந்திருக்குது. அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பயனை தேவன் அங்கம் ஏற்படுத்துறார். சிம்பிளா இந்த பாடம் இதோட நம்ம முடியுது. அப்ப என்னன்னா, எப்படி இந்த சுவிசேஷத்துக்கு அப்புறம் புது சிருஷ்டிகளை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ சகோதர சகோதரிகளே, அதே போல கிறிஸ்து இயேசுக்கு முன்னால் அநேக தேர்ந்தெடுத்தல் இருக்குது. ஆனா அதுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா நாம் எல்லாரையும் தேவன் ஒரே நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்தார். ஆனா அவங்களை ஒருவொருத்தரையும் ஒருவொரு நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கிறார். அப்படி ஒருவொருத்தரையும் ஒருவொரு நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லும் போது, தேவன் நினைச்சா ஒருத்தர் நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்தலாம், இன்னொருத்தரை கெட்டதுக்காக பயன்படுத்தலாம். அந்த அதிகாரம் முழுக்க யாருக்கிட்டே இருக்குது? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அதிகாரம் முழுவதும் தேவன் உடையவராக இருக்கிறார். கண்டிப்பா அதை நாம் எப்படி நியாயப்படுத்தலாம்னா, எப்படியுமே அதாவது எப்படி இருந்தாலும் எல்லா ஜனங்களும் மறிக்க போறவங்க தான். மறிக்க போகிற சந்ததியில இருந்துட்டு ஒருத்தரை சீக்கிரமா மறிக்க விடுறதுனால தப்பு இல்ல, ஒருத்தர் கொஞ்சம் லேட் ஆயிட்டு மறிக்க விடுறதுல தப்பு இல்ல இல்லைங்களா. ஏன்னா எல்லாரையும் தேவன் மறுபடியும் என்ன பண்ண போறார்? திரும்ப கொண்டு வர போறார். இப்படியாக சிலர நன்மைக்கு சிலர தீமைக்கு தேவன் பயன்படுத்தினாலும் அங்கு கூட ஒரு நீதி இருக்குது. என்னன்னா, தேவன் தனிப்பட்ட சுயாதீனத்துல என்ன பண்றது இல்ல, தலையிடுவதே கிடையாது. மாறாக எப்படி நடக்குது இந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படியோ, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி அமைஞ்சிருக்குதோ, அந்த குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி தான் தேவன் என்ன பண்றார், அவங்கள பயன்படுத்துறாரோ ஒழிய தம்முடைய நோக்கத்துக்கு இசைந்து வர மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்கள் இவர் என்ன பண்றது இல்ல, போய் அங்க கை வைக்கிறது அங்க இல்ல. அப்போ மனுஷனுடைய சுயாதீனத்தை தேவன் டச் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கிளியர் விஷயம் இருக்குது. என்னன்னா, அவருடைய தெரிந்து கொள்ளுதல்ல பாராபட்சம் இல்லை, நஷ்டம் இல்லை, எப்பயுமே ஒரு நன்மையான காரியம் தான் அங்க செய்யறார். அப்ப கடைசியா நம்ம அடுத்த வாரம் புது சிஷ்யனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.